வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4.
வணக்கம் நேயர்களே, இன்று நமது நிகழ்ச்சியில் மஞ்சள் கிழங்குகளின் அறுவடை பின்சார் செயலாக்கங்கள், அதன் தரம் மற்றும் சந்தை மதிப்பு மேம்பாட்டு பற்றி விரிவாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனது பெயர் வெங்கடேஸ்வரி. நான் உணவு பதஞ்சை பொறியியல் துறையில் 3ஆம் ஆண்டு முனைவர் பட்டப்படிப்பு பயின்று வருகிறேன். இன்று மஞ்சள் பற்றிய சிறப்புகளை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மஞ்சள் தமிழ்நாட்டின் பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஆழ்ந்த மஞ்சள் நிறமும் மண் மனமும் நம் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமானது. மஞ்சளில் உள்ள குர்குமின் என்னும் வேதிப்பொருள் வலிமை மிக்க ஆக்சிஜன் எதிர்ப்பான். இது உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைத்து காயங்கள் விரைவாக ஆற உதவுகிறது. மேலும் இது மூட்டுவலி, தோல் நோய்கள், இரைப்பை புண் போன்ற பல்வேறு நோய்களின் சிகிச்சையிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மஞ்சள் செரிமான சக்தியை தூண்டி மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்பொருமல் போன்ற பிரச்சனைகளையும் தடுக்கிறது. மஞ்சளின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரித்து பல்வேறு தொற்று நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. சுருக்கமாக சொல்லும்போது, மஞ்சள் என்பது தமிழ்நாட்டின் பாரம்பரிய மருத்துவத்தின் ஒரு முக்கிய மூலப்பொருள் ஆகும். அதன் பல்வேறு நன்மைகள் காரணமாக இது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு முக்கிய மூலிகை பொருள் ஆகும். மஞ்சள் கிழங்குகளின் அறுவடை பின்சார் பதப்படுத்துதல் வழிமுறைகளை பற்றி நான் இப்போது விரிவாக கூற இருக்கிறேன். அறுவடை மற்றும் சுத்தப்படுத்துதல். பொதுவாக மஞ்சள் கிழங்குகள் நடவு செய்து 9 முதல் 12 மாதங்களுக்கு பிறகு அறுவடை செய்யப்படுகின்றன. அறுவடைக்கு பிறகு குப்பைகள் மற்றும் இதர ஒட்டியிருக்கும் தாவரப் பொருட்களை நீக்க கிழங்குகள் சுத்தப்படுத்தப்படுகின்றன. இதை நீர்ஜெட்டுகள், பிரஷ் தேய்த்தல் அல்லது இயந்திர முறைகள் மூலம் நாம் செய்யலாம். இதன் அடுத்த செயல்முறையாவது நாம் மஞ்சளை சுத்தப்படுத்திய பின்னர் அதை கொதிக்க வைத்தலே ஆகும். இப்போது மஞ்சள் கிழங்குகளின் கொதிக்க வைத்தலை பற்றி நான் பகிர்கிறேன். மஞ்சள் பதப்படுத்துதலில் கொதிக்க வைத்தல் என்பது ஒரு முக்கிய படி ஆகும். ஏனெனில் மஞ்சளின் நிறத்திற்கும் ஆரோக்கிய நன்மைகளுக்கும் காரணமான பயோ ஆக்டிவ் சேர்மங்களான குர்குமினாய்ட்ஸ் என்னும் வேதிப்பொருளை தக்க வைப்பதில் இந்த கொதித்தல் வழிமுறை முக்கிய பங்கு வகிக்கிறது. கொதிக்க வைத்தல் அல்லது பக்குவப்படுத்துதல் என்பது என்சைம்களை செயலிழக்க செய்து கிழங்குகள் மென்மையாவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதனால் அடுத்தடுத்து பதப்படுத்துதல் படிகளுக்கு இவை எளிதாக உட்படுத்த முடியும். நிறம் உருவாவதற்கும் குர்குமினாய்ட்ஸ்கள் வெளியாவதற்கும் இந்த கொதித்தல் முறை மிகவும் உதவுகிறது. பல்வேறு பக்குவப்படுத்துதல் முறைகளை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் மிகவும் பொதுவான முறைகள் என்னவென்றால் பாரம்பரிய கொதித்தல், மேம்படுத்தப்பட்ட கொதித்தல் மற்றும் ஆவி கொதித்தல் ஆகியவை ஆகும். பாரம்பரிய கொதிக்க வைத்தல் முறை. மஞ்சள் கிழங்குகளை நீண்ட நேரம் சூடான நீரில் மூழ்க வைத்து அவை மென்மையாகி நிறமும் மணமும் வெளிப்படும் வரை கொதிக்க வைப்பதே பாரம்பரிய மஞ்சளை பதப்படுத்துதல் முறையாகும். இதில் நாம் 45 முதல் 60 நிமிடங்கள் வரை இந்த கொதிக்க வைத்தலை நாம் தொடர வேண்டும். மற்ற முறைகளை ஒப்பிடும்போது இந்த முறை எளிதானது மற்றும் செலவும் குறைவானது. ஆனால் இதற்கு நேரம் அதிகமாக எடுக்கும் மற்றும் இதற்கு அதிகமான உடல் உழைப்பும் தேவைப்படும். கூடுதலாக நீண்ட நேரம் வெப்பத்திற்கு உட்படுத்தப்படுவதால் பாரம்பரிய கொதித்தல் முறையில் குர்குமின் இழப்பும் ஏற்படலாம். இப்போது அடுத்தபடியாக நாம் மேம்படுத்தப்பட்ட கொதித்தல் முறையை பற்றி அறிவோம். பாரம்பரிய முறையை மாற்றியமைத்து குர்குமினாய்ட்ஸ்களை அதிகமாக தக்க வைப்பதே இந்த மேம்படுத்தப்பட்ட கொதித்தல் முறையின் நோக்கமாகும். இந்த முறையில் மஞ்சள் கிழங்குகளை சோடியம் பைகார்பனேட் கரைசலில் கொதிக்க வைக்க வேண்டும். சோடியம் பைகார்பனேட் சேர்த்தால் கிழங்குகளை மென்மையாகவும் குர்குமினாய்ட்ஸில் அதிகமாக வெளியிடவும் உதவுகிறது. 2015 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஒரு புதிய நீராவி கொதிகலனை அறிமுகப்படுத்தியது. இது மஞ்சள் கிழங்குகளை சுகாதாரமான முறையில் கொதிக்க வைத்து நிறத்தை மேம்படுத்தி உலர்த்தும் நேரத்தை குறைக்கிறது. இந்த அமைப்பு தண்ணீரை வைத்திருக்க 2 கேஜ் துத்தநாகம் பூசப்பட்ட இரும்பு தாளால் செய்யப்பட்ட செவ்வக வடிவ வெளிப்புற கொள்கலன்களையும் கிழங்குகளை வைப்பதற்கு 2 முதல் 3 உட்கொள்கலன்களையும் கொண்டுள்ளது. கழுவப்பட்ட கிழங்குகளை கொள்கலன்களில் வைத்து வெளிப்புற கொள்கலன்களில் தண்ணீரால் நிரப்ப வேண்டும். கொதிக்கும் தண்ணீரிலிருந்து உருவாகும் நீராவி கிழங்குகளை திறம்பட வேக வைக்கும். கொதிக்கும் தண்ணீரில் சோடியம் பைகார்பனேட் சேர்த்தால் மஞ்சளின் நிறம் மேம்படும். கொதிக்கும் தண்ணீரை வீணாக்காமல் உட்கொள்கலன்களை எளிதாக அகற்றி மீண்டும் பயன்படுத்தலாம். இதனால் எரிபொருள் செலவும் குறைகிறது. இந்த கொதிகலன் சுமார் ₹10,000 செலவிலே நமக்கு கிடைக்கிறது. மணிக்கு ₹6 என்கிற செலவிலேயே நம்மால் இதனை இயக்க முடியும். இந்த அலகு கொதித்தல் மற்றும் நிறத்தை மேம்படுத்துதல், எரிபொருள் செலவை உலர்த்தும் நேரத்தை குறைத்தல் போன்ற முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளது. இந்த மேம்படுத்தப்பட்ட கொதித்தல் முறை குர்குமினாய்ட்ஸ்களை அதிகம் தக்க வைப்பதில் சிறந்த முடிவை காட்டியுள்ளது. மேலும் இந்த முறையில் உலர்த்தும் நேரமும் மிகவும் குறைவாகவே இருந்தது. மேம்படுத்தப்பட்ட கொதித்தல் முறையை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட மஞ்சள் தூளில் மற்ற பக்குவப்படுத்தல் முறைகளில் பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட மஞ்சள் தூளை விட நிற மதிப்பு மற்றும் மொத்த ஃபீனாலிக் உள்ளடக்கமும் அதிகமாகவே இருந்தது. அடுத்ததாக மஞ்சள் கொதிக்க வைப்பதற்கான மொபைல் கொதிகலன் முறை, அதாவது நடமாடும் கொதிகலன் முறை, திறன்மிக்க மற்றும் செலவு குறைவான முறையை பற்றி நாம் அறிவோம். மஞ்சள் கிழங்குகளை கொதிக்க வைப்பதற்காக ஒரு மொபைல் கொதிகலன் முறை பாரம்பரிய முறையை விட திறன்மிக்கதாகவும் செலவு குறைவாகவும் உள்ளது. இந்த மொபைல் கொதிகலன் அமைப்பு கொதிகலன், குளிர்விப்பான் மற்றும் பம்ப் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கொதிகலன் தண்ணீரை சூடாக்க பயன்படுத்தப்படுகிறது. குளிர்விப்பான் நீராவி குளிர்விக்க பயன்படுத்தப்படுகிறது. பம்ப் கொதிகலன் மற்றும் குளிர்விப்பான் இடையே தண்ணீரை சுழற்ற விட பயன்படுத்தப்படுகிறது. 10 கிலோ மஞ்சள் கிழங்குகளை கொதிக்க வைப்பதற்கு இந்த மொபைல் கொதிகலன் அமைப்பில் சோதனை செய்யப்பட்ட போது பாரம்பரிய முறையை விட சற்று நேரத்திலேயே கிழங்குகளை கொதிக்க வைக்க இந்த அலுவல் வல்லது என்பதை முடிவுகள் காட்டின. மேலும் பாரம்பரிய முறையை விட இந்த அமைப்பை மிகவும் ஆற்றல் திறன் மிக்கதாகவும் செலவு குறைவாகவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாகவும் இருப்பது கண்டறியப்பட்டது. இப்போது நமது அடுத்த வழிமுறையான மஞ்சளை உலர்த்துதல் பற்றி நாம் அறியலாம். மஞ்சள் பதப்படுத்துதலில் உலர்த்துதல் என்பது ஒரு முக்கிய படியாகும். ஏனெனில் இது மஞ்சளை கெட்டுப்போவதை தடுத்து அதன் சேமிப்பு காலத்தை நீட்டிக்கிறது. பாரம்பரிய உலர்த்துதல் முறைகளில் சூரிய ஒளியில் உலர்த்துதல் அல்லது காற்றில் உலர்த்துதல் ஆகியவை அடங்கும். இவை நேரம் அதிகமாக எடுப்பது மட்டுமல்லாமல் மஞ்சள் கிழங்குகளை மாசுபடுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. நவீன முறைகளில் எடுத்துக்காட்டாக இயந்திர உலர்த்துதல் மற்றும் சூரிய உலர்த்திகள் வேகமான மற்றும் அதிக கட்டுப்பாட்டுடன் கூடிய உலர்த்துதல் நிலைமைகளை வழங்குகின்றன. இதன் மூலம் நிலையான தரத்தை நம்மால் உறுதி செய்ய முடியும். சூரிய உலர்த்தியில் 60 மணி நேரங்களில் மஞ்சளை 8% ஈரப்பதத்திற்கு நம்மால் உலர்த்த முடியும். சூரிய உலர்த்திகள் மஞ்சளை உலர்த்துவதற்காக மிகவும் திறமையான மற்றும் கட்டுப்பாட்டுடன் கூடிய வழிமுறையை வழங்கப்படுகின்றன. சூரிய உலர்த்திகளில் பிற உலர்த்திகள் முறையை விட சுற்றுச்சூழலுக்கும் உகந்தவையே ஆகும். வெப்பச்சலனம் மற்றும் மைக்ரோவேவ் உலர்த்தும் நுட்பங்களை பயன்படுத்தியும் மஞ்சளை நாம் உலர்த்த முடியும். அதில் உலர்த்திய மஞ்சளின் தரம், உலர்த்துதல் நேரம் மற்றும் வெப்பநிலையை பொறுத்து வேறுபடுகிறது. உலர்த்துதல் நேரம் மற்றும் வெப்பநிலை அதிகரிப்பதன் மூலம் நம்மால் மஞ்சளின் ஈரப்பதத்தை வேகமாக குறைக்க முடிகிறது. மஞ்சளை உலர்த்துவதற்கான சிறந்த நிலைமைகளில் 30 நிமிட வெப்பச்சலன உலர்த்துதலை தொடர்ந்து 20 நிமிட மைக்ரோவேவ் உலர்த்துதல் சிறந்த தர மஞ்சளை குறைந்த நேரத்தில் நமக்கு அளித்தது. அடுத்த உலர்த்தி முறையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போவது என்னவென்றால் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ட்ரையிங் என்று அழைக்கப்படும் ரேடியோ அதிவெண் வெப்பப்படுத்துதல் என்பதே ஆகும். ரேடியோ அதிவெண் வெப்பப்படுத்துதல் என்பது மின்காந்த அலைகளை பயன்படுத்தி நாம் உணவை சூடாக்கும் ஒரு முறையாகும். அதாவது இது ஒரு மின்காந்த உருவாக்க செயல்முறை ஆகும். அதாவது உணவுக்குள்ளேயே வெப்பம் உருவாகிறது. ரேடியோ அலைகள் மைக்ரோவேவ் அலைகளை விட நீண்ட அலை நீளத்தை கொண்டுள்ளன. அதாவது அவை உணவுக்குள் ஆழமாக ஊடுருவ முடியும். இதன் விளைவாக சீரான சூடாதல் ஏற்படுகிறது. RF வெப்பப்படுத்துதலில் அயனிகளின் இயக்கம் மற்றும் துருவமுனை அணுக்களின் சுழற்சியாலும் வெப்பம் உருவாகிறது. அயனிகள் என்பவை உணவில் நகரக்கூடிய சார்ஜ் செய்யப்பட்ட துகள்கள் ஆகும். துருவமுனை அணுக்கள் என்பவை நேர்மறை மற்றும் எதிர்மறை முனைகளை கொண்ட அணுக்கள் ஆகும். இந்த அணுக்கள் மாறி மாறி வரும் மின்புலத்திற்கு உட்படுத்தப்படும் போது பின்னோக்கி சுழலும். இந்த சுழற்சியின் காரணமாகவே வெப்பம் உருவாகிறது. இந்த உருவான வெப்பம்தான் மஞ்சளின் ஈரப்பதத்தை குறைப்பதற்காக உதவுகிறது. ஆர்எஃப் சூடாக்கல் என்பது மைக்ரோவேவ் சூடாக்கலை விட உணவை மிகவும் திறமையாகவும் சீராகவும் சூடாக்கும் முறையாகும். இதற்கு காரணம், நமது ஆர்எஃப் அலைகள் அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி அலைகள் நீண்ட அலைநீளத்தை கொண்டுள்ளதால் உணவின் நீர் உள்ளடக்கத்தால் குறைவாக பாதிக்கப்படுகின்றன. இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி உலர்த்துதல் நம்பிக்கை தரும் தொழில்நுட்பமாக தோன்றினாலும் பழங்கள், காய்கறிகள் மற்றும் கிழங்கு பயிர்கள் போன்றவற்றிற்கான இதனை பயன்படுத்துவது குறித்த குறிப்பிட்ட ஆய்வுகள் மட்டுமே நம்மால் காண முடிகிறது. உலர்த்துதலுக்கு பிறகு நாம் உலர்த்திய மஞ்சள் கிழங்குகளை அடுத்தபடியாக மெருகூட்டுதல் என்னும் வழிமுறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த மெருகூட்டுதல் நாம் மின்சக்தியால் இயங்கும் மஞ்சள் மெருகூட்டும் இயந்திரத்தை கொண்டு நாம் பதப்படுத்தலாம். இந்த மின்சக்தியால் இயங்கும் மஞ்சள் மெருகூட்டும் இயந்திரத்தை கொண்டு பதப்படுத்தப்பட்ட மஞ்சள் கிழங்குகளின் தரத்தில் மீது மெருகூட்டும் நேரத்தின் தாக்கத்தின் மதிப்பீடு. மெருகூட்டப்பட்ட மஞ்சள் கிழங்குகளை நாம் அடுத்ததாக அரைத்தல் அதாவது பொடியாக்குதல் என்ற செயல்முறைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். மஞ்சள் கிழங்குகளை பொடியாக அரைப்பது அவற்றின் மேற்பரப்பை அதிகரிக்கிறது. இதனால் குறுக்கிம்னாய்ட்ஸுகள் பிரித்தெடுப்பது எளிதாகிறது. பாரம்பரிய முறைகளில் எடுத்துக்காட்டாக கல்லுலைக்கை மற்றும் அம்மி என்பதை பயன்படுத்தி நாம் இதனை செய்தோம். அல்லது இப்போது நவீன அரைக்கும் இயந்திரங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி நாம் இதை அரைக்கலாம். அரைத்து நமக்கு பொடி கிடைக்கும், மஞ்சள் பொடி நமக்கு கிடைக்கிறது. இந்த அரைத்த மஞ்சள் தூளை வெவ்வேறு துகள்களின் அளவுகளாக பிரிப்பதற்கு சலித்தல் என்ற அடுத்த முறையை நாம் பயன்படுத்த வேண்டும். இது தூளுக்கு சீரான தன்மையை கொடுத்து அசுத்தங்கள் அல்லது பெரிய துகள்களை நீக்குகிறது. தொழில் நிறை தரங்களை பூர்த்தி செய்யும் உயர்தர மசாலாவை உற்பத்தி செய்வதற்கு இது ஒரு மிக முக்கிய படியாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் இந்த மஞ்சள் பொடியை பேக்கேஜிங் அதாவது எப்படி நாம் இதை பேக்கேஜ் செய்து அதனை நாம் சேமிக்கப் போகிறோம் என்பதை பற்றியும் நான் கூறுகிறேன். மஞ்சள் தூளை மாசுபடுவதிலிருந்து பாதுகாப்பதற்காக அதன் தரத்தை பாதுகாப்பதற்காக பேக்கேஜிங் உதவுகிறது. பேக்கேஜிங் பொருளின் தேர்வு நாம் சேமிப்பு நிலைமைகள் மற்றும் சந்தை தேவைகளை பொறுத்தே அமையும். காற்று புகாத கொட்கலன்கள், பைகள் மற்றும் பாக்கெட்டுகள் போன்றவற்றை நாம் பொதுவாக மஞ்சள் பொடியை பேக்கேஜ் செய்வதற்கு நாம் பயன்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பேக் செய்யப்பட்ட மஞ்சள் பொடிகளை எப்படி சேமிப்பது என்பதை பற்றி நான் கூறவிழைகிறேன். மஞ்சள் தூளின் தரத்தை பராமரிக்க சரியான சேமிப்பு நிலைமைகள் மிகவும் அவசியம். கெட்டுப்போவதை தடுக்கவும், குர்கிம்னாய்ட்ஸ்களின் சிதைவை தடுக்கவும், குளிர் உலர்ந்த மற்றும் இருண்ட சூழலில் நாம் மஞ்சள் தூளை சேமிக்க வேண்டும். கூடுதல் தகவல்களுக்காக நான் உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையத்தின் வழிமுறைப்படி மஞ்சளின் தர அளவைகளை கூற விரும்புகிறேன். கூடுதல் தகவல்களுக்காக உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையத்தின் வழிமுறைகளின்படி அதாவது FSSAI அந்த ஆணையத்தின் வழிமுறைகளின்படி நான் மஞ்சளின் தர அளவைகளை கூற விரும்புகிறேன். மஞ்சள் கிழங்குகளாக நாம் மஞ்சள் கிழங்குகளுக்குண்டான தர அளவைகள் என்னவென்றால், முதலில் அதனின் வெளிப்பொருட்கள். நாம் எடையின் அடிப்படையில் எடுக்கும்போது அது வெளிப்பொருட்கள் அதாவது இதர பொருட்கள், மஞ்சள் அல்லாத இதர பொருட்கள் அதில் 1% மேலாக இருக்கக்கூடாது. எடையின் அடிப்படையில் 1% மேலாக இருக்கக்கூடாது. குறைபாடுடைய கிழங்குகள் 5% மேலாக இருக்கக்கூடாது. குறைபாடுடைய கிழங்குகள் என்றால் அடிப்பட்ட கிழங்குகள் மற்றும் வேக வைக்கும் போது அதில் ஏற்பட்டுள்ள மற்ற மாற்றங்கள், உள்ளே வெறும் வெற்றிடம் கொண்ட மஞ்சள் கிழங்குகள் இவையே ஆகும். இப்படிப்பட்ட குறைபாடுடைய கிழங்குகள் 5% மேல் இருக்கக்கூடாது. மேலும் அதனின் ஈரப்பதம், இது ஒரு முக்கிய கூறு ஆகும். ஈரப்பதம் 12% மேல் இருக்கக்கூடாது. இது நான் மஞ்சள் கிழங்குகளுக்காக சொல்கிறேன். பிறகு எடையின் அடிப்படையில் நாம் எடுக்கும்போது 1% மேல் பூச்சிகளின் பாதிப்பு இருக்கக்கூடாது. பின்பு ஈயக்ரோமேட் பரிசோதனை என்று ஒரு பரிசோதனை உள்ளது. ஈயக்ரோமேட் பரிசோதனையின் முடிவுகள் எப்போதும் எதிர்மறையாக இருக்க வேண்டும். அதாவது அதன் முடிவுகள் நெகட்டிவ் என்று இருக்க வேண்டும். அதாவது 1% கூட அதில் இருக்கக்கூடாது என்பதே இதன் பொருள் ஆகும். அதாவது ஈயக்ரோமேட் பரிசோதனை முடிவு எதிர்மறையாக இருக்க வேண்டும். இவை அனைத்தும் மஞ்சள் கிழங்குகளின் தர அளவைகள் ஆகும். அதுபோலவே மஞ்சள் பொடிக்கான தர அளவைகள் என்னவென்றால், அதன் ஈரப்பதமும் 10% மேல் இருக்கக்கூடாது. எடை அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ளும் போது 10% மேல் அதன் ஈரப்பதம் இருக்கக்கூடாது. எடையின் அடிப்படையில் 9% மேல் இருக்கக்கூடாது. மற்றும் நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரையாத சாம்பல், இதன் அளவு 1.5% மேல் இருக்கக்கூடாது. இதுவும் எடையின் அடிப்படையில் 1.5% மேல் இருக்கக்கூடாது. குர்குமினாய்டுகளின் உள்ளடக்கம், இது ஒரு முக்கிய மூலப்பொருள் ஆகும். குர்குமினாய்டுகளின் உள்ளடக்கம் 2% குறைவாக இருக்கக்கூடாது. நாம் மஞ்சள் பொடியில் குர்குமினாய்டுகளின் உள்ளடக்கம் 2% குறைவாக இருக்கக்கூடாது. இதில் அமைந்துள்ள மொத்த ஸ்டார்ச், எடையின் அடிப்படையில் 60% மேல் இருக்கக்கூடாது. நாம் கிழங்குகளின் கண்டது போலவே ஈயக் குரோமேட் பரிசோதனை என்று நான் கூறிய முடிவும் இந்த மஞ்சள் பொடியிலும் அது எதிர்மறையாகவே இருக்க வேண்டும். ஈயக் குரோமேட் பரிசோதனையின் முடிவு நெகட்டிவ் என்றுதான் இருக்க வேண்டும். இவைதான் நாம் உணவு பாதுகாப்பு மற்றும் தரப்படுத்துதல் ஆணையத்தின் வழிமுறைகளின்படி மஞ்சளின் தர அளவைகள் ஆகும். FSSAI ஸ்டாண்டர்ட்ஸ் என்று கூறப்படும் அந்த FSSAI மஞ்சளின் தர அளவுகள் ஆகும். மேலும் தகவல்களுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தை சார்ந்த உணவு பதன்சை பொறியியல் துறையின் பேராசிரியர் மற்றும் தலைவரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.